والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறது. மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரெழுமினி ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாவுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆத்திகாக்குரிய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி கண்ணியம் கேவலம் உயர்வு தாழ்வு சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏவல் விளக்களை வைத்து முடிவு செய்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான். விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அவனுடைய கட்டளைகளை ஏவியவற்றை எடுத்து நடந்தும் விளக்கியவற்றிலிருந்து சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து நாள மறுமையில கண்ணியங்களை பெற்று நரகத்துக்கு பலியாகாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறருங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றது. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு நிகழ்வதுண்டு. அது பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு செயல்படுபவர்கள் தான் ஜெயசீரர்கள். மறதியில் ஆளக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய வலையிலே சிக்கிவிடுவார்கள். அவனுடைய மாயங்களுக்கு தன்னை பலியாக்கிக் கொள்வார்கள். இதனால் வாழ்க்கை பூராவும் கேவலமும் துக்கமும் அடையக்கூடிய நிலைமையை கண்ணூடாக பார்க்க கிடைக்கிறது. நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை சிரத்திலும் நெஞ்சிலும் சுமத்தி யார் செயல்படுகின்றார்களோ அவ்வப்பொழுது வரக்கூடிய பாவங்களுக்கும் வரக்கூடிய ஹராமான விடயங்களுக்கும் பொறுமையை முன்வைத்து செயல்படுகின்றார்களோ இவர்கள் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். நாளும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஜும்மாவுக்கு வருகின்றோம் வாழ்க்கையில திருப்தி வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த திருப்பம் சந்தர்ப்பமாக ஒரு வாரமும் கிடைக்கப்பெறுகின்றது. அநேக மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே மஜ்லிஸ் இந்த ஜும்மாவுடைய மஜ்லிஸ் மட்டும்தான். இதில் கூட எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்றால் கடியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. வெறுமனே எங்களுடைய சகவானியர்களை ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு மிருகங்களுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். இதற்கு எந்த விதமான கூலியும் கிடைக்க பெற மாட்டான். இது ஒரு சோதனை என்கிறத மறந்துவிட்ட நேரம் தான் அதிகம். இது ஏண்ட ரப்பு என்னை உற்று நோக்குகின்றான் என்பதனையும் மறந்துவிட்ட நேரம் தான் அதிகம். இந்த சோதனையில இருந்து நான் வெற்றி பெற வேண்டுமே, ஏண்ட ரப்புக்கு முன்னால் போய் நிற்க வேண்டுமே என்று சிந்தனை கொள்ளக்கூடிய நேரங்கள் மிகவும் குறைவு. யாரும் அதனை பற்றி பேசினாலும் கேட்பதற்கு தயாரில்லை. உள்ளம் அதற்காக விரிவாக அல்ல. இதனால் கடியமான சகோதரர்களே, பெரும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய நோய்கள், வரக்கூடிய பல இன்னல்கள், துன்பங்கள், இவைகளுக்கும் எந்த விதமான குறைவும் இல்லை. மனிதன் இவைகளில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்கு ஆவண தேடுகின்றான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எந்த இடத்துல உனக்கு இதற்கான விடிவு இருக்கின்றது என்று சொன்னானோ அந்த இடத்தை மறந்து விடுகின்றான். அல்லாஹ் அவனை வஸ்துகளின் பக்கமே சாட்டி விடுகின்றான். ஆதமுடைய மகன், நீ என்னை மட்டும்தான் பயப்பட வேண்டும், என்னை தவிர யாரையெல்லாம் உள்ளத்தில் வைத்திருக்கின்றாயோ, என்னை தவிர யாரையெல்லாம் நீ அதிகம் நாடுகின்றாயோ, நிச்சயமாக அவர்களின் பக்கமே நான் உன்னை சாட்டி விடுவேன். வலவன் இப்னு ஆதம் லம் யகஃப் இல்லல்லாஹ் ஃபலம் யஸல்ல தலா கைரிஹி. ஆதமுடைய மகன் அல்லாவை தவிர வேற யாருக்கும் பயப்படவில்லை என்றால் யாரையுமே சாட்டிவிட மாட்டேன் என்று ஹதீஸை குதுசியில அவன் வாக்குறுதி அளிக்கின்றான். ஏன் எங்களுக்கு இந்த அடாவிடித்தனம், ஏன் எங்களுக்கு இந்த மறதி, இதற்கு நாங்கள் எப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கின்றது? இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கல்ப எதோடு சம்பந்தப்படுத்த வேண்டும் என்று குர்ஆனுடைய நிழல்ல இருந்து ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். தாலுக்குல் கல்பி பிகைரில்லாஹி சுப்ஹானஹு வதஆலா ஃபகாயதுஹு ஷிர்க். யாருடைய உள்ளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாத வஸ்துகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய இறுதி முடிவு இணை வைப்பதாக மாறிவிடும். உள்ளம் என்னுடைய கடையோட சம்பந்தப்பட்டிருக்கின்றது. கடையோட யாருடைய உள்ளம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதோ அவனோட ஒரு ஷைத்தான் சாடியிருக்கின்றான். இவனுக்கு ஜிலம்பூர் என்று சொல்லப்படும். அதிகாலையிலேயே தன்னுடைய தொழில் தளத்துக்கு போய் வருகிறான். மாலையில அவன் அனைவரை விடவும் இறுதியாக வீட்டுக்கு வந்து சேருகின்றான். இந்த ஷைத்தான்ல இருந்து என்னை நான் எப்பொழுது விடுவித்துக் கொள்றது, இந்த ஷைத்தான் இறுதியில என்னை கடைக்குள்ள வைத்து பிட்னா உள்ள தோட்ட நேரம் தான் ஏராளம் என்ற ரப்புடைய சிந்தனைகளை விட்டும் மறக்கடித்த நேரங்கள் அதிகம் என்கிறதனை கூட சிந்திக்க மறந்து விடுகின்றான். அதிகாலையிலே மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து மஸ்ஜிதில இருந்து தாமதித்து போகக்கூடியவர்கள் தான் உண்மையான ஜெயசீலர்கள் என்று கூறப்பட்டாலும் கூட அதனை ஜீரணிக்க முடியாத அளவுக்கு உள்ளத்துல அல்லாஹ் அல்லாதவர்கள் குடியிருக்கின்றார்கள். இதனால வாலிபர்கள் ஒரு புறத்தில் ஒலிக்கேட்டில் போய்கொண்டிருக்கின்றார்கள். வயதில் கொஞ்சம் மூத்தவர்கள் என்று மதிக்கப்படக்கூடியவர்கள், அறிவாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இவர்களும் தன்னுடைய ப்ரொஃபஷனல் லெவல்கள்ல சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சிலருக்கு தான் அறிந்த பல பாஷைகளுடைய மமதை, சிலருக்கு தான் அறிந்த புதிய விடயங்களினுடைய நவீன கருத்துகளினுடைய மமதை, சிலருக்கு தான் செய்யக்கூடிய தொழில் மற்றும் தன்னுடைய வீடு பொருள்கள் செல்வங்கள் இவைகளுடைய மிகைப்பினுடைய மமதை, இவைகள் அனைத்தும் என்னை வழிகேட்டின் பக்கம் எடுத்து செல்கின்றது என்கிறதனை மறந்து செயல்படுறதுனால இறுதியில கேவலம் அடையக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு எல்லாமே காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை தவிர வேறு யாரையும் நாங்கள் உள்ளத்துல எடுக்க கூடாது, மாற்றமாக எடுத்து விட்டோம். இதனால் ஏற்பட்ட விளைவு தான் இன்று அனுபவிக்க முடியாமல் சகோதரர்களே எங்க நான் தற்கொலை செய்து கொள்வதா, அல்லது இந்த நாட்டை விட்டே வேறு நாடு போய் தலைமறைவில் இருப்பதா என்ற அளவுக்கு சில குடும்பங்கள் கூட சின்ன பின்னமாக இருக்கிறது. காரணம் என்ன? எத்தனை சான்றுகள், எத்தனை ஆதாரங்கள், எத்தனை பேர் அல்லாவையும் ரசூலையும் கல்புல சுமக்காததின் காரணமாக என்னை தற்கொலை செய்து கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். எத்தனை பேர் தலைமறைவிலே போயிருப்போம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பம் வெற்றி கிடைத்திருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த ஊரிலே உள்ளம் நிறைவோடு முன்னால் காட்சி அளிக்கின்றார்கள். எல்லோரும் கலங்கி போயிருக்கின்றார்கள். இன்று இவருடைய விடயம் மேலோங்கிவிட்டது, இவர் மிகைத்து விட்டார். நாம் அவருக்கு எதிராக இதுவரைக்கும் செயல்பட்டிருந்தோம், இதுவரைக்கும் அவர் சொன்ன மார்க்கத்தை எங்களுடைய இதயத்தில் நாம் சுமக்கல்ல என்ற முனாஃபிக்கீன்கள் கூட பயந்த சந்தர்ப்பம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலரை குறிப்பிட்டு அவர்கள் காபாவுடைய திரையை பிடித்து கொண்டு பாதுகாவல் தேடினாலும் அவர்களுக்கு அப்பயம் கொடுக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டு விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சிலர்கள் தான் இருந்த தான் பிறந்த இடம் அதனையே விட்டுவிட்டு போனார்கள். காரணம் என்ன? ரப்பு சுபஹானஹு வதஆலாவை உள்ளத்துல சுமக்கிறதுக்கு அது வரைக்கும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. யாரை இழிவானவர்கள் என்று மதித்தார்களோ, யார் அல்லாவை சுமந்தார்களோ, யார் ரசூலை தள்ளினார்களோ, அவர்களை இழிவானவர்கள் என்று மதித்து அவர்களை நாங்கள் மேலோங்க செய்வோம் என்ற அல்லாவுடைய சுன்னாவை காட்டி அவர்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது ஈடு கொடுக்க முடியாது, நாம் இங்கே விட்டு தொலைந்து விடுவோம் என்று நாடிவிட்டு சென்றவர்கள் எத்தனை பேர். அபு ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த முஹம்மது இடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தற்போது எப்படி இல்லை தற்கொலை செய்து கொள்வோம், நாட்டை விட்டும் போய்விடுவோம், இறுதியில தான் பிறந்த இடம், சொத்துக்கள் சேர்த்த இடம், தன்னுடைய தந்தையின் தலைமைத்துவம் ஓங்கிய இடம், அதையும் விட்டுவிட்டு போய்விடுகின்றார். அங்கே தன்னுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சந்தர்ப்பத்தை பார்த்து என்னுடைய கணவன் உங்களை பயந்து ஓடிவிட்டார், அவருடைய ரத்தத்தை நீங்கள் ஹலாலாக்கி விட்டு இருக்கின்றீர்கள், கொலை செய்யப்படுவார் என்ற பயம் நாட்டை விட்டு போய்விட்டார், அவருக்கு அமன் இருக்குதா, அவர் வந்தால் நீங்கள் பாதுகாவல் கொடுப்பீர்களா, கொலை செய்வீர்களா, இஸ்லாத்தின் பேர்ல அவருக்கு நீங்கள் அபயம் கொடுப்பீர்களா சொன்னார்கள். நிச்சயமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரே, ஆனால் நான் அவரை கொலை செய்ய மாட்டேன், அவருடைய ஹலாலாக்கிய ரத்தம் அது எப்பொழுதுக்கும் ஹராமானதாக ஆகிவிடும், நான் ஓட்ட மாட்டேன் அதனை. இப்பொழுது மனைவி தன்னுடைய ரூமின் அடிமையை சேர்த்து கொண்டு, ரோம் தேசத்தை சேர்ந்த தன்னுடைய ஒரு அடிமை இருந்தார், வழியில பயணத்துல தனக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடிமையோட எஜமானி போய்கொண்டிருக்கின்றாள். யமன் வரைக்கும் தன்னுடைய கணவன் இக்ரிமா போய்விட்டார். கப்பல் ஏறி அங்க கடல் கடந்து வேறு திசையில போய்விடுவதற்கு எச்சரித்துக் கொண்டிருக்கும் தருணம் தான் இவளும் பின்னால், எப்படியாவது என்னுடைய கணவனை அடைய வேண்டும், நான் பெற்ற இஸ்லாம் அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் நெஞ்சி நிறைய இருந்தது. அந்த இடையில அடிமையை அழைத்து கொண்டு சென்றாலும் அவன் இவளை செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், அவளை உபச்சாரத்துக்கு எத்தனைக்கின்றான். எஜமானி அவனுக்கு பல தமன்னாக்களை கொடுத்து கொண்டே வருகின்றாள், மேலெண்ணங்களை ஊட்டிக் கொண்டே வருகின்றாள், இந்த இடத்துக்கு வா, உன்னுடைய ஆசைக்கு நான் இணங்கி விடுகின்றேன். இவ்வாறாக சென்று ஓர் இடத்துல ஒரு கோத்திரத்தின் இடத்துல வந்து சேர்ந்ததும், இவன் என்னுடைய அடிமை, நான் அழைத்து வந்தேன் என்னுடைய கணவனின் தேடும் பயணத்திலே எனக்கு துணையாக என்றாலும் என்னையே அவன் வேட்டையாடு பார்க்கிறான். உடனே அந்த கோத்திரவாசிகள் அவனை கட்டி போட்டார்கள் ஒரு தூணிலே, தனிமையிலே போய்கொண்டிருக்கின்றாள். சகோதரர்களே, இந்த தைரியங்கள் எங்களுடைய பெண்மணிகளுக்கு நாங்கள் இதுவரைக்கும் ஊட்டவில்லை. அவர்களுக்கு நாம் கொடுத்தது என்ன, வீட்டுக்குள்ள 24 இன்ச் டிவிகள், அந்த வீட்டினுடைய சுவரின் அரைவாசியே விழுந்திருக்கின்றது, எல்லா விதமான ஆயத்தங்களும் செய்து அவர்கள் ரொம்ப சுகமாக பஞ்சனைகள்ல சாய்ந்து ஹராமான காட்சிகளை பார்த்து கொண்டு இறுதியில தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களா ஆகிவிட்டார்கள். உபச்சாரத்தை அழைக்கின்றார்கள், உபச்சாரத்துக்கு உண்டான அனைத்து விதமான தந்திரங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அவைகளை சீரான முறையிலே அந்த சினிமாக்களின் ஊடாக, நாடகங்களின் ஊடாக கண்டு கொள்கின்றார்கள். அதே முறைகளை கையாண்டு கள்ள காதர்களை வரவழைத்துக் கொள்கின்றார்கள், தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்கிறார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு பெண் உடல் ரீதியாக தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்வாளோ, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசிக்கும் ஜின்கள் மனிதர்கள் அனைவருக்கும் கொடுக்கும் வேதனையில் அறவாசியை நாளும் மறுமையிலே அந்த பெண்ணுக்கு கொடுப்பான் என்றார்கள். ஆனாலும் இவைகள் எல்லாம் வெறுமனே ஒரு வார்த்தையாக ஆகிட்டது. இவைகள் உள்ளத்துல உறிஞ்சி எடுப்பதற்கு உண்டான அளவுக்கு நெஞ்சி விரிவாகல, காரணம் அல்லாவை தவிர வேறு வஸ்துகள் குடிக்கொண்டு விட்டது. இதனால இந்த கள்ள தொடர்பின் மூலமாகவும் துன்பம் தான் நேர்ந்து விட்டது. நோயாளியாக ஆன பெண்கள் எத்தனை பேர், நோயாளிகளாக ஆகிய ஆண்கள் எத்தனை பேர், குடும்ப வாழ்க்கையை கூட இன்பமாக அனுபவிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மிலே எத்தனை பேர். துனியாவை சம்பாதிக்க வேண்டும் என்று வீடுகளை பால் படுத்திவிட்டு சென்றவர்கள் இன்று கண்ணத்தில் கை வைக்கின்றார்கள். அதுவும் ஓரளவேனும் ஈமான் உள்ளத்துல இருப்பதனால அடித்தவர்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. நான் துனியாவில் மிளர்ந்தால் போதும், மக்கள் என்னிடத்தில் ஆலோசனை கேட்க வந்தால் போதும், என்னுடைய பேச்சு எடுபட்டால் போதும், என்னுடைய பெண் அந்த அந்நியனுடனும் போகட்டும், தக்கிலனுடனும் இருக்கட்டும் என்ற அளவுக்கு கரிபான சகோதரர்களே, இன்று மார்க்கம் துச்சமாக ஆரம்பிக்க காரணம் என்ன? அல்லாவை தவிர பல வஸ்துகளும் உள்ளத்திலே குடிக்கொண்டதன் காரணமாக. இன்றைக்கு அந்த உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடவுளை தேடி போகின்றார்கள், நிற்கின்றார்கள் அந்த கடல் ஓரத்தில் சேல் பண்ணப்படுகின்றது போட். அங்க இருந்த அந்த கேப்டன் சொல்கிறார், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு இந்த கலிமாவை உச்சரிக்க மாட்டாயா? எந்த வார்த்தையை நீ எனக்கு முன்வைக்கின்றாயோ அதன் காரணமாகத்தான் நான் நாட்டை விட்டே விரண்டு ஓடுகின்றேன். இந்த சோதனை, இந்த பீடை என்னை தாழ்த்த கூடாது. அதே நேரம் அந்த பெண்மணியும் வந்துவிட்டால் தன்னுடைய ஆடையை அசைத்து அசைத்து கணவனை அழைக்கிறாள், போய்விடாதீங்க போய்விடாதீங்க. தன்னுடைய ஆடையை கிழித்து ஒரு துண்டை ஷேக் பண்ணி அசைத்து அழைக்கிறாள், வந்துவிடுங்க வந்துவிடுங்க. அவரும் கரைக்கு வந்ததன் பின்னால் நன்மாராயம் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லா சிறந்த மனிதர், ஆகும் அவுசலன்னார், மக்கள்ல அவுசலுன்னார், உறவுகளை மிகவும் சேர்த்து வாழக்கூடிய ஒருவரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். அபர்ரன்னா, மக்கள்ல இதயத்தில் மிகவும் சிறந்தவரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். வாங்க, அவர் உங்களுக்கு அபயம் தந்து விட்டார், உங்களை கொல்ல மாட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல வாழ்வு இருக்கிறது, உண்மையிலே சொன்னாரா? அப்படி என்றால் செல்லலாம். இடையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள், யமன்ல இருந்து மதீனாவை நோக்கி வர வேண்டும். மாலை நேரங்கள் சந்திக்கப்படுகின்றது. இப்பொழுது சில இடங்களிலே தங்குகிறார். கணவன் மனைவியை அணுக நினைக்கிறார், உறவு கொண்டாட விரும்புகிறார், அவள் மறுக்கிறாள். நீ ஒரு காஃபிர், நான் ஒரு முஃமின், நீ காஃபிராக இருக்கிறாய், இவ்வளவு காலம் கணவனாக வாழ்ந்தாள், ஒன்றரை கலந்தார்கள் உறவாடினார்கள் என்றாலும் நீ ஒரு காஃபிர், நான் ஒரு முஸ்லிம், நான் எப்படி உன்னுடைய ஆசைக்கு இணங்குவது? உண்மையிலே இந்த இஸ்லாம் சாடா உன்னை என்னோட இணங்குவதற்கு தடுக்கிறது? அப்படி என்றால் நிச்சயமாக இது ஒரு சிறந்த மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறார். அங்கே கணவரும் மனைவியும் ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பிரசன்னமாக, வக்கான தீய முனக்கபா, அவளுமோ இஸ்லாத்தை பசு மக்காவுடைய நேரம் தானே ஏற்றிருந்தாள், என்றாலும் நிக்காப் அணிந்து ஹலாலான முறையில அந்நிய ஆடவர்களுக்கு தன்னுடைய அழகை கூட காட்டாமல் முகத்தை மறைத்தவளாக வந்து நிற்கிறாள். இந்த ஹதீஸ்களை எடுத்து வாசித்து பாருங்கள். சொல்கிறார் இக்ரிமா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எனக்கு அபயம் தருவதாக இவள் கூறினாள். ஆம், அவள் சொன்னது உண்மைதான். இவரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார். ரசூலுல்லாஹ் இக்ரிமா வரும் பொழுது தன்னுடைய தோளில் போடும் சால்வையை கூட மறந்து விட்டு அவர்கள் துள்ளி எழுந்தார்கள், இக்ரிமாவை வரவேற்றார்கள். கரியமானவர்களே, எந்த அளவுக்கு அந்த எல்லை மீறியவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஆஷிகுர் ரசூல், அன்பிற்குரியவராக மாறினார். யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நாசப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. எத்தனையோ யுத்தங்கள்ல உங்களுக்கு எதிராக நான் கலந்து கொண்டேன், இதன் பின்னால என்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய மார்க்கம் வளர்ந்தோங்குவதற்கு அர்ப்பணம். நான் உங்களுக்கு எதிராக கலந்து கொண்டதற்கு ஈடாகவும் இணையாகவும் உங்களுக்கு சாதகமாக நான் செயல்பட வேண்டும் என்றார்கள். இறுதியில் ஒரு யுத்தத்தில் ஷஹீதானார்கள். கடிவான சகோதரர்களே, இந்த அளவுக்கு கல் நெஞ்சங்கள் படைத்தவர்கள் திருந்தி வாழலாம் என்றால் நாம் ஏன் திருந்த முடியாது? ஏன் எங்களுடைய கஞ்சா அடிக்கிறத நிப்பட்ட இயலாது? ஏன் மது அருந்துவது நமக்கு நிப்பட்ட இயலாது?
ஏன் ஜினா செய்வதையும் அந்நிய பெண்ணை பார்ப்பதனையும் நமக்கு நிறுத்த முடியாது. அன்று அந்த உம்மு ஹக்கீம் தன்னுடைய கணவன் இக்ரிமாவுக்கு அவன் முஷ்ரிக்கா இருக்கும் நிலைமையில வழிபட்டு இருந்தால் ஒரு காலமும் அவன் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டான் என்று உலமாக்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். ஆனால் இன்று பாவத்துக்கு துணை போகும் பெண்களை நாம் பார்க்கின்றோம். கணவன் பாவத்துக்கு துணை போகவில்லை என்றால் அவள் நாள் முழுக்க கணவனுடன் கோவித்துக் கொண்டிருப்பதனை பார்க்கின்றோம். இன்று ஹராமான விடயங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து புகுத்தவில்லை என்பதற்காக பல நாட்கள் கணவனுடன் சதைக்காத பெண்கள் ஹராமான விடயங்களையும் சினிமாக்களையும் நாடகங்களையும் நேக்கட் காட்சிகளையும் அவளுடன் ஒன்றரை கலந்து பார்க்க வேண்டும் என்று கணவன் விரும்புகிறார், மனைவியும் விரும்புகின்றார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சின்னா பின்னமாகி அவர்களும் எல்லை மீறக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். கண்ட கண்ட பெண்களை அணுகி ஜினாவிலே வீழ்ந்து நோயாளிகளாக மாறிவிடுகின்றார்கள். கயவர்களாக கல்வர்களாக திருடர்களாக ஆகிய வரலாறுகள் தான் எத்தனை என்றாலும் அவைகளுடைய தாக்கம் இம்பாக்ட் இன்னும் எங்களுடைய உள்ளத்தை வந்து தொடல்ல. காரணம் அல்லாஹ் எங்களுடைய இதயத்தில இல்ல. எங்களுடைய முது எலும்புகளை முறித்துக் கொண்டிருக்கும் பாவத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நானும் நீங்களும் இதுவரைக்கும் தயார் இல்ல. எப்பொழுது நெஞ்சு விரிவாக போகுது? மார்க்கம் கேட்கும் பொழுது வானத்தில் ஏறுவதை விடவும் எனக்கு சுமப்பது கடினமாக இருக்கிறது, இந்த வானத்துல நான் ஏறிவிடுவேன் என்றாலும் இந்த மார்க்க விடயத்தை நான் அப்சர்வ் பண்ணிக் கொள்கின்றது, அதனை நான் உறிஞ்சி இன்கல்கேட் பண்றது, எனக்குள்ள தழுவிக்கொள்றது மிகவும் சிரமமாக இருக்கின்றது என்ற அளவுக்கு உள்ளம் விரிவாக அல்ல. ஏன் சகோதரர்களே? என்ன காரணம்? துனியாவுடைய போகம்தான் காரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விடவும் அந்நிய பெண்ணுடைய உருவத்தை உள்ளத்தில் சுமந்த அவன் நிதமும் அவளையே கனவுலையும் காண்கிறாள். அகத்தில் எப்பொழுதும் அவளுடைய அந்த ஓவியம் வந்து மறைய பாவங்களில் ஈடுபடுகிறாள். இறுதியில அவள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட அந்நியவளாக இருக்கட்டும், அவள் சிலை வணக்கம் செய்தவளாக இருக்கட்டும், அவளை அடிவைத்துத்தான் என்னுடைய லட்சியம் என்று தன்னுடைய மார்க்கத்தையே விட்டுவிட்டு போகின்றான். இதைத்தான் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், தஅல்லுகுல் கல்பி பிகைரில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா ஃபகாயதுஹு அஷ்ஷிர்க், அது ஷிர்க்ல கொண்டு போய் முடிகின்றது. ஹஜ்ரத் மிர்சத் கனவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை எடுத்துக்கொண்டு மதீனா நகரத்தில் இருந்து மக்காவை நோக்கி புறப்படுகின்றார்கள். இடையில ஈச்சப்பல தோப்புகளை தாண்டி போகும் பொழுது இருள் கக்கி கொண்டு இருக்கிறது. இங்கே இரவை தங்கிவிட்டு மக்கா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று ஓர் இடத்திலே தங்க ஆரம்பித்தார். அங்க தென்றல் காற்றும் வீசிக் கொண்டிருக்குது, இருள் சமீபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அழகிய பெண்ணின் குரல் கேட்கிறது, யா மிர்சத் அலா தஃலூபினா, மிர்சத் எங்களோட கொஞ்சம் ஒதுங்க கூடாதா? என்னுடையும் பழைய அந்த உறவை ஏன் புதுப்பிக்க கூடாது? வா, என்னை அடைந்து கொள் என்று அவள் அனாக்கா விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கிறாள். அனாக்காவை கண்டதுமே இவர் போதை உற ஆரம்பித்து விட்டார். ஏன்? அழகில குறைவு கிடையாது, குரல்லையும் எந்த விதமான அசிங்கமும் இல்லை. சிலை வந்து நிற்கிறது, ஆரணங்கி என்னை அழைக்கிறது, அவளை தழுவ வேண்டும் என்று. இந்த நேரம் உடனே உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தான், கொடுத்த பதில் உனக்கு நாசம் உண்டாவதாக, இஸ்லாம் எனக்கும் உனக்கும் மத்தியில் இஸ்லாம் திரை போட்டு விட்டது, நான் உன்னுடைய இந்த ஹராமான ஆசைக்கு இணங்க முடியாது. ஆனா இன்றைக்கு அனாக்கா அழைக்கல்ல, அனாக்காவை அணைக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாக்களை எங்கள செலவழித்து நோயாளியானவர்கள் இருக்கிறார்கள். கிளப் வழிகளையும் அறமான முறைகளையும் தன்னுடைய கொஞ்சம் நேரம் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு வீட்டுக்குள்ளே கரம் தழுவியல் இருக்கும் பொழுதும் குறுக்கு வழிகளை தேடியவர்கள் இன்று வாழ்க்கையில மாபெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிடுமைத்தனம் பீடித்து விட்டது. துனியா பிரகாசித்தாலும் கூட உனக்கு பாதத்தை மசிதின் பக்கம் சுபகளை எடுத்து வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் உன்னை போன்ற ஒரு வழிகேடன் யார் இருக்க முடியும்? ஜிக்ரில் இன்பம் காண முடியாமல் போகும் என்றால் உன்னை போல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவன் எவன் இருக்க முடியும்? இஸ்லாத்தினுடைய போதனைகள், ரசூலுல்லாஹ்வுடைய அஹாதீஸ் உள்ளத்துல தொடுவதற்கு, அதற்குரிய முயற்சி செய்வதற்கு எனக்கு தருணம் சந்தர்ப்பம் கொடுக்குது இல்லை என்றால் என்னை போல ஒரு மூடனும் என்னை போல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவனும் யார் இருக்க முடியும்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக வஸ்துகளை உள்ளத்துக்குள்ள சுமந்து கொண்டு அவைகளை பூஜித்துக் கொண்டிருக்கின்றேன் என்கிறதை மறந்துவிட்டான், ஷிர்கின் பக்கம் அண்மித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய இணை வைப்பதன் பக்கமும் வந்து விடுகின்றார்கள். இறுதியில இஸ்லாமிய தாய் தந்தையர்களுடைய பிள்ளையாக வாழ்ந்து அவர்கள் படிக்க வைத்து அவனை ஆளாக்கியதன் பின்னால் ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி கோயிலில் போய் பொட்டு வச்சு திருமணம் முடித்தவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? அந்நிய மனிதர்களிடத்திலேயும் கச்சேரிகளிடத்திலேயும் போய் அந்த பெண் அடைய வேண்டும் என்பதற்காக வேறு மதம் மாறியவர்கள் நம்மிலே எத்தனை பேர்? இன்று சில பெண்களை கடத்தி கொண்டு சென்று அவர்களை சீரான முறையில மார்க்கத்துக்குள்ள வைத்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான தைரியம் இவனுக்கு இல்லாமல் போனதனால் அவர்களை அனுபவித்து கொலை செய்த வரலாறுகள் தான் எத்தனை சகோதரர்களே. ஆனால் மிர்சத் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா, எங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்த்திருக்குது, யாரும் பார்ப்பதற்கு இல்லை என்றாலும் என்னுடைய ரப்பு எனக்கும் உனக்கும் மத்தியில திரை போட்டிருக்கிறார். அப்படி என்றால் இன்னொரு சஜஷன், இன்னொரு அபிப்பிராயம், நீ என்னை திருமணம் முடிக்கின்றாயா? கேட்கும் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. இவர் காலை பொழுதை அடைந்ததும் சென்றார் மக்காவுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை எத்தி வைத்து விட்டு திரும்புகிறார். நடந்த சங்கதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்வதற்கு முன்னால அனாக்காவை கரம் தழுவ வேண்டும், அவளுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அலை மோத ரசூலுல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வந்து விட்டார்கள், வஹியை சமர்ப்பித்து விட்டார்கள். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாதி ஹத்தா யுமின்ன வல அமத்து முஃமினதுன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஜபத்கும். எந்த ஒரு முஷ்ரிக்கான சிலை வணக்கம் செய்யக்கூடிய அந்நிய அல்லாவை தவிர வேறு தெய்வங்களை அழைக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணையும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், அவர்கள் இஸ்லாம் பிரகாசிக்கும் வரைக்கும் நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. வல அமத்தும் முஃமினத்தும் கைரும் மின் முஷ்ரிகத்தின், ஒரு அமத் அடிமை பெண் இருக்கிறாள், அவள் இந்த சிலை வணக்கம் செய்யக்கூடிய முஷ்ரிக்காவான பெண்ணை விடவும் சிறந்தவள். வலவு ஆஜபத்கும், அந்த முஷ்ரிக்காவான சிலை வணக்கம் செய்யக்கூடிய பெண் உன்னை ஆச்சரியப்படுத்தினாலும் சரி, உனக்கு மறக்க முடியாது அவளுடைய நடை அழகு, உனக்கு மறக்க முடியாது அவளுடைய கண் அழகு, அவளுடைய கூந்தல் அழகு, அவளுடைய பேச்சு வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விட்டது. இல்ல, இவளை அடைய வேண்டும் தான், அதற்கு என்னுடைய மார்க்கத்தையும் விடுவதற்கு தயார் என்ற அளவுக்கு கனிவான சகோதரர்களே உள்ளங்கள்ல ஊடுருவிருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலவு ஜபத்கும், அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். துனியாவில பல மட்டங்கள்ல அவள் உயர்ந்திருக்கலாம், அவளுடைய படிப்பு, அவளுடைய அந்தஸ்து, அவளை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் ஆயிரம் கணக்கானவர்கள், நீ இல்லாவிட்டால் உன்னை விட சிறந்தவர்கள் என்று இருப்பார்கள். என்றாலும் அவளுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்ல, அவளிடத்தில் ஒரு தன்மை இல்ல, அது தான் ஈமான், அது தான் இஸ்லாம். கனிமான சகோதரர்களே, அந்த ஈமானுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள தான் இன்பம் இருக்கிறது. நீ அடிமை பெண்ண திருமணம் முடிச்சு இன்பம் காடுவாய், சொர்க்கத்தின் பாதையில செல்லுவாய், உன்னுடைய உறவு அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக கூலி கிடைக்கப்படக்கூடியதா இருக்கும். ஆனால் நீ நேசித்தவள் அவளிடத்துல ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்ல, நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே சிதறடிக்கப்பட்டு விடும் என்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய போதனைகள் கெரியவான சகோதரர்களே. ஆனாலும் இன்று துனியாவுடைய எத்தனையோ விடயங்களை எடுத்து வைக்க முடியும், என்றாலும் கூட மார்க்கத்தினுடைய விடயங்களை வைத்தே நாம் எங்களுடைய வாழ்க்கையை தீர்த்தித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதில் தான் எங்களுடைய தெளிவான அந்த நாளை மறுமையினுடைய விமோசனம் இருக்கின்றது என்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது.
இந்த அடிப்படையில அல்லாஹ் உள்ளத்தில இருந்து தூக்கி எரிந்து விட்டோம். இதனால என்ன நடந்தது? அல் இஸ்திஆஜாஜ் நால மறுமைக்குரிய தயாரிப்புகள் அனைத்துமே குறைந்து விட்டது. எந்தெந்த மட்டத்தில் இருக்கின்றோமோ, எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறோமோ, அந்த இடத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படாத உன்னுடைய அந்த அனைத்து உயர்வுகளும் ஜீரோ தான். அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மகன் பல நேரங்களை தொழுகைகளை வீணாக்கி விட்டு கிளாசஸ் போய் படிக்கிறான். வாப்பாக்கு கேட்க தைரியம் இல்ல. மகனே நீ கிளாஸ் போனாய், உன்னுடைய நுகர்த்தொழு என்ன வாய்த்தது? சகோதரர்களே, இந்த ஐடியல் வாப்பா மார்கள் இன்றைக்கு எங்க காண முடியும்? இல்ல தொழுக வீணா போவட்டும், நீ படித்து பட்டம் பெற்றால் அதுதான் என்னுடைய கண்களுக்கு சந்தோஷமான கண்ணீரை வரவழைக்கும் என்று ஷைத்தானியத்தான வாப்பாமார்கள் என்று பேசி வாலிபர்களை ஞாபகப்படுத்தியவர்கள் எத்தனை பேர். இறுதி கட்டத்தில் கையேந்தி துவா செய்வதற்கு பதிலாக என்ன வாப்பா என்ன இந்த துன்பத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார், என்ன வாப்பாவுடைய கபருக்கு கூட இடிவிழட்டும் என்று சொல்லும் எத்தனையோ பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் செவமடித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். எதற்கு இந்த நிலைமை? சிலர்கள் தீனுடைய லைன்ல தான் இருப்பார்கள் என்றாலும் அதுக்குள்ளேயும் வழிகேடல் வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சின்னங்கள் அடையாளங்கள் அனைத்துமே மார்க்கத்தை போல செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அதுக்குள்ள விதத்துகளும் ஹராங்களும் இஸ்லாத்துடைய பேணுதலுக்கு மாற்றமான விடயங்களும் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் எதனால்? பின்னணியை பார்த்தால் இந்த துனியாவுடைய மோகம் தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தில் இருந்து விலகி போய்விட்டான் என்றால் அந்த இதயம் எதைத்தான் செய்ய தயங்க மாட்டாது. சகோதரர்களே, அடுத்து இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தாஅத்துல் கலப், அதாவது தாத்து கூவத்தில் கலபியா, கோபத்தினுடைய மிகைப்பு, அந்த கோபத்துக்கு வழிபடுறது, இதனுடைய இறுதி முடிவு அநியாயமும் கொலையும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல விடயங்களிலும் கோபம் மேலிடக்கூடியவர்கள் இறுதி முடிவில் பேய்த்து சேர்ந்த வரலாறுகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருக்குது. அவ்வளவு கலபி ஜுனூன் கோபத்தினுடைய ஆரம்பம் பைத்தியம், அதனுடைய இறுதி கை சேதம் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கேற்ப சில வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கை சேதம் அடைந்தவர்கள் இன்னும் புத்தி பெறவில்லை, இன்னும் தன்னுடைய கோபத்தை அடக்குவதற்கு அவர்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளல. வந்தார் சஹாபி, கேட்டார், இது ஒவ்வொன்றும் ஒரு கலையங்கம், நான் இவைகளை நீடித்துக் கொண்டு போக விரும்பல. சுருக்கமாக சொல்கின்றேன் கரியமான சகோதரர்களே, எனக்கு அவுசினி உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் கேட்டு வாரவருக்கு ரசூலுல்லா சொன்ன புத்திமதியை பார்த்தீங்களா? லா தக்லப், நீ கோபப்படாதே. ஃபரஜத விராரன், அவர் பல தடவை மீட்டி மீட்டி கேட்கிறார், அவுசினி எனக்கு உபதேசம் செய்ய அரசுல்லா, லா தக்லப், நீ கோபப்படாதே. இவருக்கு இது பெரிதான ஒரு விடயமாக படல்ல மறுபடியும் கேட்கிறார். ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய டோன் மாறல, அதே பதிலத்தான் சொல்கிறார்கள். காரணம் என்ன? இந்த கோபத்துக்குள்ள உன்னை மிருகமாக்கும் தன்மைகள் இருக்கின்றது. இந்த கோபம் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்ளும். ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் அவருடைய இழ்மை அதிகரிக்கும். என்னுடைய உங்களுடைய கோபம் என்னுடைய உங்களுடைய புத்தியை மூடி மறைக்கும். அது ஒரு இன்டாக்சிகன் உண்டு, அது ஒரு போதை உண்டு. மூன்று பேருக்கு சில தன்மைகள் மேற்கொள்ளப்பட்டுட்டால் அவர்களுக்குள்ள குடி வந்து விட்டால் புத்தி வேலை செய்ய மாட்டாது. அதுல ஒன்று தான் உரியான், நிர்வாணமாக இருக்கும் பொழுது, நிர்வாண காட்சிகளை பார்க்கும் பொழுது புத்தி வேலை செய்ய மாட்டாது. சைத்தான் தன்னுடைய புத்தியோடு விளையாடி விடுவான். அடுத்தது சக்ரான், போதை ஏறிய நேரம். என் உம்மவா, என் தங்கையா, சகோதரியா, இரத்த உறவா என்பது கூட இவனுக்கு விளங்க மாட்டாது. இச்சையோடு இரத்த உறவுகளையும் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். எந்த மிருகத்துக்காவது இரத்த உறவுகளை பார்க்கும் பொழுது இச்சை வருமா? சில மிருகங்கள் கூட இருக்கின்றது, மாட்டை பாருங்கள், கர்ப்பம் தறிக்கி தரித்திருக்கும் வாசம் காலை மாட்டுக்கு வந்தால் அந்த பசு மாட்டை அணுகவே மாட்டாது. ஆனால் இந்த மனித மிருகம் அதை விடவும் மாடாக போய்விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் சக்ரான். இவன் குடி பகுதியில் இருக்கக்கூடிய நேரம் இவனுடைய புத்தி மூடி மறைக்கப்பட்டுவிடும். அடுத்து கல்பான், கோபத்துக்குரிய நேரம். கெடிவான சகோதரர்களே, இந்த நேரமும் புத்தி மூடப்படுகிறது. இதனால் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹ் வசியத்து எனக்கு உபதேசம் செய்யுங்க சொன்னவருக்கு பல தடவை கோபத்தை கொண்டு விடாதே, அது ஒன்னையே இல்லாமல் ஆக்கிவிடும் என்று மறுமொழி பகிர்ந்தார்கள். கெடிவான சகோதரர்களே, இன்று அந்த கோபத்தின் காரணமாக எத்தனை பேருடைய மானத்தை வாங்கிவிட்டோம், எத்தனை பேருக்கு அநியாயம் செய்து விட்டோம். அந்த தாக்கத்து கூவத்தில் கலபியாவுடைய நத்தீஜா என்ன, அது கன்சிக்வன்ஸ் என்ன? அது அநியாயம் செய்ய ஆரம்பித்துவிடும், தன்னுடைய மனைவிக்கும் அது அநியாயம் செய்யும். இதனால நீ எத்தனை அந்நிய ஆடவனை பார்த்து பூரிப்பு அடைந்தாலும் பிரச்சனை இல்லை என்று வாசல்களை தொடர்ந்து கொடுத்துவிடும். நீ யாருடன் சேர்ந்தால் எனக்கு என்ன என்ற ஒரு கவனிப்பாரற்ற சிந்தனையை உருவாக்கிவிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த அநியாயத்துக்கு என்ன காரணம்? சகோதரர்களே, துனியாவுடைய இழப்பின் காரணமாக ஏற்பட்ட கோபம், சிலருக்கு தன்னுடைய தலைமைத்துவம் பறிபோக கூடாது, எப்படியாவது பழி வாங்க வேண்டும், அநியாயம் செய்ய வேண்டும், என்னுடைய தலைமைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம். இதனால் அவனுடைய மானத்தை வாங்கவும் தயார். அர்ரிபா தலாக்கத்தும் வசபூன பாபா ஐசருஹா மிஸ்லு ஐயங்கஹர் ரஜுலு உம்மா வ இன்ன அர்பர் ரிபா இர்ரு ரஜுலில் முஸ்லிம். வட்டினுடைய கொடுமையை பார்த்தையா? அது ஒரு ரூபாய் நீ வட்டிக்கு வாங்குவது தாயை புணர்வதை போல, அவளை சாரமாக நடத்துவதை போல. கொடிய வட்டி என்னன்னு சொல்லவா? இன் அர்பர் ரிபா இருநூறு ரஜுலில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய மானத்தை வாங்குவது. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உபதேசத்தை வாசிக்கலா, அல் முஸ்லிமோ அலல் முஸ்லிமோ முஸ்லிம் ஹராமுன் அலைஹி தமுஹு வ மாலுஹு வ இர்லுஹு. முஸ்லிமுடைய ரத்தம், பணம், அவனுடைய மானம் அனைத்துமே அடுத்த முஸ்லிமின் மீது ஹராம் என்று போதனை செய்தார்கள் ரசூலுல்லாஹ். ஆனால் கரிபான சகோதரர்களே, இன்று மற்றவனுடைய பூமியை காணிய அபகரிக்கிறதுக்கு அவனோட கொண்ட கோபம் தானே வழக்கு பேசுற அளவுக்கு உன்னை கொண்டு போய் அந்நியவர்களுக்கு முன்னால் அந்த கோர்ட்ல நிறுத்தியது. அது என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்ற எண்ணத்தை கூட இல்லாமல் ஆக்கியது. போன்ற அதிகாரம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ அநியாயம் செய்யலாமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் மஸ்ஜித் நபவியுடைய எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், அதனை விசாலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி அருமை சாச்சாவுடைய காணி குறுக்கிடுகின்றது. எப்படி இதனை மஸ்ஜிதுக்கு சேர்க்கிறது? போனார்கள், கேட்டார்கள், நீங்க ரசூலுல்லாஹி சாச்சா தானே? நான் மூன்று விடயத்தை முன்வைக்கிறேன். உங்களுடைய காணி மஸ்ஜிது நபியுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு குறுக்கீடாக இருக்குது, ஒரு பேரியராக இருக்குது. நீங்க இதனை பணத்துக்கு எனக்கு தந்துடுங்க, அப்படி இல்லாட்டி கிஃப்டாக தாங்க. மூன்றாவது பந்தன, மூன்றாவது ரிக்வெஸ்ட், இத நீங்க வக்ஃப் செய்திருங்க அல்லாஹ்வுக்காக. அவர் சொன்னார், முடியாது முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசி பார்த்தார்கள், செல்லுபடியாக உள்ள முடைந்தவர்களாக திரும்பி வந்தார்கள். மீண்டும் பல நாட்கள் உருண்டோட மஸ்ஜிதுடைய அந்த விசால தன்மை ஏற்படோடும். மறுபடியும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள், நீங்க தந்திடுங்களே, வித்திடுங்களே பணத்துக்கு, முடியாது என்றார்கள். மூன்றாவது தடவையும் ஒரு நாள் சந்தித்து இறுதியாக கேட்டு பார்க்கலாம், பதில் மறுப்பு தான். இறுதியில உள்ள முடைந்தார்கள். மசிதனுடைய திசை வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு போகின்றது. இப்பொழுது ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்க இந்த விடயத்தை நீதிபதிக்கு முன்னால வைப்போம். யார் நீதிபதி? உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா. ரெண்டு பேரும் போனார்கள். சொன்னார்கள், ஹஸரத் அமீர் உல்முமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா, இந்த மஸ்ஜித நான் ரசூலுல்லாவுடைய இந்த காணியை நான் ரசூலாவுடைய மசிதுக்காக வேண்டி இருக்கிறேன். இவர் தர மறுக்கிறார் என்று சொன்ன நேரம் ஹசரத் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், ஏன் அப்பாஸ் நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க? சொன்னார்கள், இது என்னுடைய காணி, இதனை முழு அதிகாரமும் எனக்கு தான் இருக்கின்றது. அது மஸ்ஜிதுக்காக இருக்கட்டும், வேறதுக்காகவும் இருக்கட்டும், யாருமே அதிகாரத்துக்காக வேண்டி நான் கொடுக்க தயார் இல்லை என்றார்கள். இப்பொழுது ஹசரத் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹசரத் அப்பாஸுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். அமீருல் முஃமினீன் உடனே கேட்டார்கள், இந்த தீர்ப்பை எதனை வைத்து முடிவு செய்தீர்கள்? இதற்கு என்ன ஆதாரம்? இந்த தெளிவான சகோதரர்களே, நாங்க தீர்ப்பு போயிட்டு நிற்கிறது அந்நியவர்களிடத்துல, அந்த கலிமா சொல்லாதவனிடத்துல, இஸ்லாமிய நடைமுறைகள் இல்லாதவனிடத்துல, ஆனா மஸ்ஜிதுல உள்ள மக்களிடத்துல கற்றறிந்தவர்களிடத்துல வந்து இஸ்லாமிய நடைமுறை என்ன சொல்லுதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்ற முடிவெடுப்பதற்கு நானும் நீங்களும் இன்னும் உள்ளம் விரிவாக இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த அநியாயங்கள் தான் காரணம். மற்றொரு மீது கொண்ட அந்த ரோச குணம் தான் காரணம். இப்போ ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் விடல, நான் மரணமானவனுக்காக வேண்டி கேட்கல, நான் எனக்காக கேட்கல, இது என்னுடைய அருமை நாயகம் ரசூலுடைய மஸ்ஜிதுக்காக கேட்கிறேன். உபை, நீங்க இதனை வைத்து தீர்ப்பு வழங்கினீங்க. சொன்னார்கள், ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதை கட்டினார்கள். பைத்துல் மக்தஸ் பல தடவை உடைந்து வீழ்ந்தது. யாராவது என்ன நடக்குது, கட்டுறேன் உடைகிறது. சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதோடு சேர்ந்து ஒரு அநாதியுடைய சொத்து கலக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் அதனை தன்னுடைய மாளிகைக்கு சேர்க்க விரும்பல, உடைத்து விழுந்தாட்டிக் கொண்டே இருக்கின்றான். பிறகு அந்த அநாதியை கண்டுபிடித்து அவனுடைய விருப்பத்தோடு அவனுக்கு பணம் கொடுத்து அந்த மஸ்ஜிதுடைய எக்ஸ்டென்ஷனை பண்ணினார்கள். அதே மாதிரி இவருடைய காணி, அது அவருடைய உரிமை, எங்களுடைய எந்த அதிகாரத்தை பாவிக்கும் அதை எடுக்க முடியாது. இதுதான் அந்த தலீல் என்று ஆதாரத்தை முன்வைத்தார்கள். ரெண்டு பேரும் வெளியே இறங்கி வரும் பொழுது ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிதுல இருந்து ஒரு புறம் பிரிந்து செல்ல ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அதற்கு ஆப்போசிட் சைடுக்கு போய் கொண்டிருந்தார்கள். உமர் என்று அழைக்க ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தார்கள். அந்த மஸ்ஜித், அந்த காணி என்னுடைய மருமகன் உடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மாளிகை, அதுக்காக நான் வக்ஃப் செய்து விட்டேன் என்றார்கள். சொன்னாங்க, இதுவரைக்கும் பிடிவாதமாக இருந்தீங்க, இறுதியில தீர்ப்பும் கிடைக்கப்பட்டு விட்டது, பொருள் இப்ப கொடுக்கிறேன் என்கிறீங்களே. உமர், நீங்க கேட்ட முதல் தடவையிலேயே எங்க உள்ளம் இதை வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற நியத்தில தான் இருந்தது. நான் உங்களோடு இவ்வாறு செயல்பட்ட காரணம் என்ன? எந்த ஒரு வம்பன் கொம்பனா இருந்தாலும் அவனுடைய அதிகாரங்களை பாவித்து யாருடைய பொருளையும் அது மஸ்ஜிதுக்காக இருந்தாலும் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்பதனை உலக ஜனங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக தான் அவ்வாறு செயல்பட்டதே தவிர எங்க ரப்புடைய மாளிகைக்கு கொடுப்பதற்கு வெறுப்பில் அல்ல. எனவே கிரிவான சகோதரர்களே, இங்க தான் எங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. ஆனா எத்தனை பேரை இன்றைக்கு ரோட்ல தூக்கி எரிந்து விட்டோம், எத்தனை குடும்பங்களை கண்ணீர் வடிக்க வைத்தோம், இதனால் நலவு கிடைக்குது என்று நினைக்கிறோமா? சந்ததி சந்ததிகளாக சாபம் வந்து சேரும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நான் உயர வேண்டும், அவன் உயரக்கூடாது. என்னுடைய பொசிஷன் முன்னேற வேண்டும், மக்கள் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், என்னிடத்தில் உளம் தாளிட வேண்டும் என்றதனால தானே இந்த அநியாயம் பக்கம் அவனின் மீது கோபம் கொண்ட நீ வந்து நின்றாய். இறுதியில் அது கத்தில் அவனுக்கு அண்ட வேர்ல்டுக்கு ட்ரிப் கொடுத்துட்டு அவனை ஊரை விட்டையே உலகத்தையே உலகத்தை விட்டே நீ தொலைத்து விட்டாயே. கிரிவான சகோதரர்களே, இந்த கத்தல் இது ஒரு பயங்கரமானது. இதையும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினார்கள். ரசூலுடைய காலத்தில் கொலை செய்தவர் யார் என்று தெரியாமல் ஒரு மர்டரின் கேஸ் நடந்து விட்டது. உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது கொண்டவர் யார் என்று அறியாமல் இப்படி ஒரு அநியாயம் நடப்பதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் மலாயிக்காமார்களும் தனித்து நின்று எந்த காரணமும் இல்லாமல் ஒரு முஸ்லிமை கொலை செய்வனை பழிவாங்குவார்கள். அது மட்டுமல்ல, ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நல்லடியார்கள், மலக்குமார்கள் எல்லாரும் சேர்ந்து ஜிங்கள் மனிதர்கள் ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்தால் அல்லாஹ் அவர்கள் அனைவரிடத்திலும் தனித்து நின்று பழிவாங்குவான் என்று ஹதீஸ் ஸஹீஹானது பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சஹாபி இன்னும் ஒருத்தர கொலை செஞ்சு விடுத்தார், ஆமிர் பின் அல்பத் அல் அஷ்ஜஈ. அஷ்ஜஈ கோத்திரத்தை சேர்ந்தவர். இளம் என்ற பகுதிக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்பி வைத்தார்கள் ஒரு படையினரை. அவர்கள் அங்கே போய் கூடாரமிட்டார்கள். அதில் இருந்தார் ஒரு சஹாபி முஹல்லிம் இப்னு ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அங்க வந்து கொண்டிருந்தார் ஆமிர். ஆமிரை கண்டதுமே அவரிடத்துல புஷ்டியான ஒரு ஒட்டகம் இருக்குது, அவரோட பால் இருக்குது, தேன் இருக்குது, நெய் இருக்குது. உடனே அம்பை எடுத்து குறிப்பார்த்தார். அதனை கண்ட உடனே முஸ்லிம்களுடைய படை வந்து கூடாரமிட்டு இருக்கின்றார்கள். ஆமிர் பார்த்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை உச்சரித்தார். அல்லது ஒரு ரிவாயத்தில் வருது, இவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூற உடனே இவர் அதனையும் பொருட்படுத்தாமல் அவருடைய அந்த கனிமத்தை எடுக்க வேண்டும் என்ற நோக்குடனும் இவருக்கு ஜாஹிலியா காலத்தில் அவரோடு இருந்த ஒரு தகராறின் காரணமாகவும் கொலை செய்துவிட்டார். இப்பொழுது ஏனைய சஹாபாக்கள் அனைவருமே வம்பித்தார்கள், சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சலாத்தை சொன்ன ஒரு மனிதரை நீ கொலை செய்து விட்டாய். அவர் சலாம் சொன்னது வெறுமனே கோழியாக, நாங்கள் அவனை கொண்டு விடுவோம் என்று பயந்ததனால நீ அவனுடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? இப்பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல சென்றார்கள், நடந்த சங்கதியை கூறினார்கள். அக்ரம் இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹல்லிமுக்கு சாதகமாக ரசூலுல்லாஹ் இடத்துல பரிந்துரைத்தார், ஷஃபாத் செய்தார். மற்றும் உயைனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த ஆமிருடைய குடும்பம் இன்றைக்கு அவருடைய திருவாற்றமையால் அழுது திரளாக்குவதை போல இந்த முஹல்லிமுடைய குடும்பமும் அழ வேண்டும், அவரை நீங்கள் மன்னிக்க கூடாது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் இரண்டு போர்வைகளை போர்த்தியவராக, யா ரசூலுல்லாஹ், என்ன மன்னித்து விடுங்க, லா லா கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. உள்ளத்தில் வந்த முறிவு உலகமே நெருக்கடி ஆகிறதை போல இருந்தது. திரும்பி கொண்டாரு, காட்டு வழியில தனித்திருந்தாரு. 7 நாட்கள் கவலை தாங்க முடியல, ஈரல் பிஞ்சு விடும் அளவுக்கு வேதனைப்பட்டார். மூத்தாகிட்டாரு. மரண செய்தி ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்விப்பட்டுச்சு. அவரை குளிப்பாட்டி அடக்கம் செய்யுங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்தாங்க, தொழிக்கப்பட்டது, குளிப்பாட்டப்பட்டது. கரீவான் சகோதரி அடக்கம் செய்யப்பட்ட என்றாலும் அடுத்த நாள் காலையில அந்த பூமி அவரை அப்படியே வெளியே போட்டிருந்தது. கபர் அவரை தாங்க விரும்பல, கபர் அவரை உள்வாங்க விரும்பல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போயிட்டு முறைப்பாடு செய்ததும் இரண்டாவது இடுத்தமும் அவரை அடக்கம் செய்யுங்கள். இரண்டாவது இடுத்தமும் கபர் அவரை வெளியிலே கட்டி இருந்தது. நபியிடத்துல போய் சொன்ன உடனே அவரை ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல போட்டு கற்களை கொண்டு மறைத்து விடுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மறைத்ததன் பின்னால சொன்னார்கள், நீங்க எல்லாரும் விளங்கிக்கோங்க, இந்த பூமி இவரை விட கெட்டவர்கள், எத்தனையோ உபச்சாரம் செய்தவர்கள், திருடர்கள், பல கொலைகள் செய்தவர்களையும் உள்வாங்கியிருக்கின்றது, சந்தேகம் இல்லை. என்றாலும் இவரை ஏன் வெளியே போட்டது? இவர் உண்மையிலே ஒரு புகழப்படக்கூடிய ஒரு மனிதன்,
இவருடைய ஒரு தப்பெண்ணம் அந்த மனிதனை கொலை செய்து விட்டார். அல்லாஹ் ஏன் இவருக்கு இந்த தண்டனையை கொடுத்தான்? ஒரு முஃமின் உடைய நஃப்சு, அவருடைய ஆத்மா அந்த அளவுக்கு பொறுமதியானது, அந்த அளவுக்கு பொறுமதியானது என்பதனை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இவரை வெளியே போட்டதை தவிர, இவர் நிச்சயமாக ஒரு நண்பராயும் கூறப்பட்டவர் என்பதனை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். தெரியுமா சகோதரர்களே, ஆடா இன்றைக்கு இந்த பூமி ஒரே இடத்துக்கு என்னை உங்களை எடுக்க தயாரில்லை. அது எது தெரியுமா? சிலருக்கு இந்த மசீதுடைய வயிற்றுக்குள்ள வர சந்தர்ப்பம் இல்லை. ஏன்? இதை போன்ற அநியாயங்களை செய்துட்டு தௌபா செய்யாமல் இருக்கிறதுனால ஏதோ தப்பி தவறி வாரத்துக்கு ஒரு முறை தத்தியே முஸ்லிம் என்ற பெயர்ல வந்து விட்டாலும் கூட அவனுக்கு 5 நேரமும் இதற்குள்ள வாரத்துக்கு தயாரில்லை. அல்லாஹ் அவனை எடுக்க தயாரில்லை. அதனால இவைகளுக்குரிய தௌபாவை நாங்க செய்யணும். அன்று உடனே உடனே தண்டனை வழங்கப்பட்டது, ஆனா இன்றைக்கு உடனே உடனே இல்லை. சகோதரர்கள் என்றாலும் உள்ளத்துல ரப்பை தவிர்த்து வேற எதையும் சுமந்து கொண்டு அடாவி தரங்களை கொண்டு போஷிக்கப்பட்டவர்களாக அவனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாய் கொண்டிருக்கின்றோம் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அடுத்து இவர்களையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய நிழல்ல இருந்து சொல்கின்றார்கள், குவத்தில் தாத்து குவத்தி ஷஹ்வானியா, ஒரு மனிதனுடைய குவத்தே ஷஹ்வானியா, அது ஆசைகள் இச்சைகள் மேலிட இறுதி முடிவு அவனை உபச்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கு ஒருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி கோடி கணக்கில் செலவழித்து தன்னுடைய வியாபாரங்கள் அனைத்துமே நஷ்டமாக்கி பாதையில வெட்ட வெறுமனே ஒன்றும் இல்லாம தனித்து விட்டவர்கள், மானமிழந்தவர்கள் ஏராளமாக சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இதனால் கரியமான சகோதரர்களே, இன்று பாதிஷாக்கள் கெட்ட நடத்தைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. எல்லா இடத்திலையும் வாசல் வாசல்களாக ஜினாவுடைய ஷைத்தான் நின்று அரைகூவலால் விடுக்கின்றான். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வல்லதீன லா யதூன மல்லாஹ இலாஹன் ஆகர், யார் அல்லாஹை தவிர வேறு தெய்வங்களை தன்னுடைய உதவிக்காக அழைத்துக் கொள்வார்களோ, வலாயத்து இல்லாம இஸ்லாமிய கடமைகள் இன்றி ஒரு நப்சை அநியாயமாக கொலை செய்வார்களோ, வலாயத்ரூன், யார் உபச்சாரமும் செய்வார்களோ, அவர்கள் சந்திக்கிறது நல்லதாக இருக்க மாட்டாது. எங்கு சென்றாலும் அவர்கள் துனியாவும் கெடுதியை சந்திப்பார்கள், ஆகராவிலே நரகத்தை சந்திப்பார்கள். வயப்பொழுது பீகி முகானா, அங்கு நிரந்தரமாக அவர்கள் இழிவடைந்திருப்பார்கள். துனியாவிலும் இந்த மூன்றின் பக்கம் செல்லக்கூடியவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும் என்ற உண்மையையும் என்ற ரப்பு சொல்ல மறக்கல்ல. எனவே சகோதரர்களே, பேசுவதற்கு தலையங்கங்கள் ஏராளம் என்றாலும் கூட வாழ்க்கையினுடைய தலையங்கம் இன்னமும் உள்ளத்துல படல்ல, நெத்தியில கீரல்ல, இதனால எத்தனையோ விடயங்கள்ல நானும் நீங்களும் தவறு செய்து அநியாயக்காரர்களாக மாறிவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணரக்கூடிய இதயத்தையும் விரிவான நெஞ்சையும் சீரான பாதையில நடந்து செல்லும் சந்தர்ப்பத்தையும் நம் அனைவருக்கும் சந்தர்ப்ப புரிவாடாக, எங்களுடைய வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்துவாராக, எங்களுடைய வாழ்க்கை சமுதாயங்களை அனைத்து விதமான அறமான விடயங்கள் இருந்தும் பாதுகாத்தார் புரிவானாக, எது மார்க்கம் என்ற சின்னங்களாக விளங்குதோ அதனுடைய ஹக்கீக்கத்துகளையும் உண்மைகளையும் ஏற்படுத்துவானாக. பலரும் சைத்தான்கள் உரைக்கும் சில வழிகேடான விடயங்களை சீரான முறையிலே விளங்கி நேரான பாதையில எங்களை நடைபோடுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுக்கு வழிபட்டு மௌத்துடைய சந்தர்ப்பத்தை மங்களமாக ஆட்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஆஃபிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.